மற்றென்று மே 2014 ஆண்டு இதழில் ஆத்மசாந்தி புதினத்தின் அத்தியாயம் 3 இதனை ஹூஸ்டன் சந்திரமுருகன் அவர்கள் எழுதியுள்ளார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நண்பன் தந்த அதிர்ச்சி. தாம்பரம் தாண்டியதும் பரத் இருந்த மின்வண்டி பெட்டி மொத்தமாக காலியானது. பரத் ஜன்னலிலிருந்து பார்வையை கழட்டி பெட்டிக்குள் செலுத்தினான். இஞ்சி மரப்பா சேஃப்டி பின் வாங்குமாறு கெஞ்சிக் கொண்டே இருந்த சிறுவன் கூட்டம் காலியானதும் ஓய்ந்து போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து காசை எண்ணிக்கொண்டிருந்தான். அவனைத் தவிர ஹிந்துவில் வரும் லெட்டர்ஸ் எடிட்டர் கடிதங்களை பற்றி விரிவாக பேசிக் கொண்டு வந்த 2 வயதானவர்களைத் தவிர வேறு எவரும் அந்த பெட்டியில் இல்லை. இனிமே அந்த சூழ்நிலைக்கு ஒட்டாமல் தெரிந்த பரத் பார்வையை யாரும் இல்லாத எதிர்ப்பக்கம் செலுத்தினான். அஞ்சால் அலுப்பு மருந்து, 6 நாளில் ஆங்கிலம், சகாய வழியில் சகல வசதிகளோடு பிளாட்டுகள், ஜெயப்பிடித்தவர்கள் எச்சரிக்கை போன்ற விளம்பர நோட்டீஸுகளின் மத்தியில் 10வது படித்தவர்களுக்கு துபாயின் வேலை என்ற விளம்பரம் பரத்தின் பார்வையை ஈர்த்தது. துபாய் துபாய் போன வாரம் நாயர் கடையில் மனோகரனோடு நடத்திய விவாதம் பரத்தின் மனதில் ஓடியது. பரத்தும் மனோகரும் ஒன்றாகத்தான் பள்ளி படிப்பை முடித்தார்கள். மேல் படிப்பும் ஒரே இடத்தில் படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பரத் மேல் படிப்புக்கு ஏதாவது ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்காதா என்று தன் அப்பாவோடு அறிந்து கொண்டிருந்த போது கனகராஜ் மனோகரை திட்டவட்டமாக இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார். பரத்தைப் போலவே மிக குறைவாகவே மதிப்பெண்கள் வாங்கியிருந்த போதும் கீழக்கரையில் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியில் அதிக பணம் கட்டி மனோகரை சிவில் இன்ஜினியரிங் படிக்க இடம் பிடித்து விட்டார். மனோகருக்கு காமர்ஸ் படித்து அலுவலக வேலைக்கு போக ஆர்வம். தவிர இன்ஜினியரிங் படிக்கும் அளவுக்கு தனக்கு அறிவோ உழைப்போ இருப்பதாக அவன் நம்பவில்லை. இதற்கெல்லாம் மேலே பரத்தை விட்டு பிரிந்து போய் வேறெங்கோ படிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே அவனுக்கு பாஸ் பண்ணாமலேயே இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஆனாலும் கனகராஜ் எதிர்த்து பேச தைரியம் இல்லாததால் வாயை மூடிக்கொண்டு கீழக்கரைக்கு பெட்டியை கட்டினான். கனகராஜ் பரத்தையும் மனோகரோடு இன்ஜினியரிங் சேர சொல்லி மோகனிடம் சிபாரிசு செய்தார். கல்லூரியில் சேர்க்க தேவையான பணத்தை கடனாக தானே தருவதாகவும் சொன்னார். ஆனால் மோகன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கடன் வாங்குவதோ தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதோ அவருக்கு பிடிக்காததால் பெரும் முயற்சிக்கு பிறகு சட்டக்கல்லூரியில் அவனுக்கு இடம் பிடித்தார். இப்படியாக மேல் படிப்பின் காரணமாக பரத்துக்கும் மனோகருக்கும் இடையே இருந்த நட்பில் முதல் முறையாக ஒரு இடைவெளி விழுந்தது. இருவரும் கடித போக்குவரத்து, இமெயில், விடுமுறை நாட்களில் சந்திப்பு என்று எப்படியோ அந்த இடைவெளியை கடந்து விட்டார்கள். பரத்துக்கும் 6 மாதம் முன்பே மனோகர் தன் பட்டப்படிப்பை முடித்திருந்தான். அவனுக்கும் அரியர் மேல் அரியர் வைத்திருந்தாலும் பரத்தோடு ஒப்பிடும் போது பரவாயில்லை. இனியாவது மேலே எது செய்வதாயிருந்தாலும் இருவரும் ஒரே ஊரில் ஒரே இடத்தில் ஒன்றாக செய்வது என்று எழுதி கையெழுத்திடாமல் ஒரு ஒப்பந்தமே போட்டிருந்தார்கள். இருவருமே மிகவும் அசுவாரஸ்யமாகத்தான் வேலை தேடி கொண்டிருந்தார்கள். மனோகரை கனகராஜ் தன்னோடு கடைக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கொள்ள அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தார். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், என்னை உங்க ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வந்து உட்கார சொல்றீங்களே, என் மொத்த படிப்பும் வேஸ்ட் ஆயிராதா? முதல்ல என் துறையிலே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் உங்க கடைக்கு நானும் வந்து பொறுப்பெடுத்துகிறேன் என்றான் மனோகர்.
மகள் முதல் முறையாக தன்னை மறுத்து பேசுகிறானே என்று கனகராஜ் திடுக்கிட்டாலும் அவன் தெளிவாகவும் பொறுப்பாகவும் பேசியது கேட்டு சந்தோஷப்பட்டார். நீ என்ன செய்யோ செய், ஆனா வீட்டுல சும்மா உட்காராதே. நீயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் நான் பணம் தரேன், சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆகணும். இல்லப்பா, சீக்கிரம் நான் வேலை தேடிக்கிறேன், 2 இல்ல 3 வருஷத்துல நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சொந்தமா நானே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன். அப்ப உங்க உதவி தேவைப்பட்டா கேக்குறேன், அதை கொஞ்சம் நிலைநிறுத்திட்டு நம்ம கடை பொறுப்பையும் ஏத்துக்கிறேன், போதுமா?
கனகராஜ் பையன் உண்மையிலேயே சொந்த காலில் நின்று சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முனைப்பாக இருப்பதாக மனோகர் சொன்னதை வைத்து நம்பிவிட்டார். அப்பா மனோகரிடைய அவகாசம் தேடுவதற்கான உத்தியாக உபயோகப்படுத்துவான் என்று சந்தேகம் கொள்ளவில்லை. பிள்ளைகள் நிற்பது நடப்பது ஏன் நினைப்பதற்கு கூட சரியாக அர்த்தம் கண்டுபிடிக்கும் பெற்றோர்கள் அவர்கள் வளர வளர ஏதோ ஒரு தருணத்தில் எதனாலோ அந்த திறமையை இழந்துதானே போகிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் பொய் சொல்லும் சாமர்த்தியத்தை கற்று கிராஜுவேட் ஆகும் அந்த தருணத்தில் முதல் முறையாக அந்நியமாக போகிறார்கள். மனோகர் எப்படியாவது ஒரு வேலை தேடிக்கொண்டு சொந்த காலில் நின்று அதில் நல்லபடியாக முன்னுக்கு வந்தால் அப்பாவின் சொந்த பிசினஸ் ஆசையை ஒதுக்கி விடலாம் என்று நினைத்தான். அவன் நினைத்தாற் போல் சென்னையில் அவ்வளவு எளிதாக வேலை கிடைக்கவில்லை. புது கட்டடம் கட்ட வந்து குவியும் ஜல்லி மாதிரி வருஷாவருஷம் இன்ஜினியர்கள் சந்தையில் குவிந்து கொண்டிருந்தார்கள். இதில் பாதி பேர் தங்கள் துறையில் நன்கு தெரியவர்கள். இவர்களே இருக்கிற வாய்ப்புகளை மொத்தமாக அள்ளி கொண்டார்கள். சிங்கம் சாப்பிட்டு வேண்டாம் என்று போட்டு மிச்சத்தை நரிகளும் கழுதை புலிகளும் தின்ன அலைவது போல ஒரு மாதிரி கலந்து கட்டி இன்ஜினியரிங் முடித்த மனோகர் வகைராக்கள் இந்த நன்கு தேறிய வகைராக்கள் சீண்டாத மிச்ச சுற்ற வேலை வாய்ப்புக்கு ஆளாய் பறந்தார்கள். இரண்டே மாதத்தில் மனோகர் இது வேலைக்காகாது என்று புரிந்து கொண்டான். இன்ஜினியரிங் முடித்து விட்டானே ஒழிய அவனுக்கு சரியாக ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட போட தெரியாது. சும்மா இருந்தால் கனகராஜ் கண்ணில் அடிக்கடி பட்டு மறுபடி கடைக்கு வா என்று புராணம் பாடுவாரே என்று பயந்து ஜாவா படிக்க கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்ந்தான். இப்படி அவன் 6 மாதம் ஓட்டிய சமயத்தில்தான் பரத் தட்டு தடுமாறி BL முடித்தான். அவனுக்கு மனோகர் படிப்பு முடித்து சென்னைக்கே மறுபடி வந்து சேர்ந்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இருவருக்கும் மற்ற வேலைகள் போக நிறைய நேரம் கிடைத்ததால் முடிந்த போதெல்லாம் பீச்சிலோ நாயர் கடையிலோ போய் உட்கார்ந்து கொண்டு இத்தனை நாள் விட்டு போனதற்கும் சேர்த்து வைத்து பேசிக் கொள்வார்கள். எதையெதையோ பேசினாலும் எப்படியாவது கடைசியில் யாருடைய அலுவலகத்திலோ அடுத்தவருக்கு பணிந்து வேலை பார்ப்பது நல்லதா இல்லை சொந்தமாக தொழில் செய்வது நல்லதா என்ற விவாதத்தில் தான் வந்து முடிப்பார்கள். பரத்துக்கு மனோகர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதெல்லாம் டிப்ளமா கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி முடிச்சவங்க எல்லாம் பண்ற வேலை. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப எதுக்கடா நீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்கற? எந்த இன்டர்வியூ போனாலும் இத பண்ணியா அத பண்ணியான்னு நம்ம வாங்கின டிகிரிக்கு மேல கேக்குறாங்க. சும்மா சுத்திக்கிட்டுறதுக்கு இதாச்சும் பண்ணலாம்னு தான். எந்த சிவில் இன்ஜினியரிங் வேலையும் கிடைக்கலன்னா ஏதாவது கம்பெனில புரோகிராமரா சேர்ந்துடலான்னு இருக்கேன். ஏண்டா உன்னையே இப்படி மட்டமா இந்த கார்பரேட் சமூகத்துக்கு வித்துக்கிற? உருப்படியா மாசா மாசம் சம்பளம், அப்புறம் ஒரு ரொட்டீன் ப்ரமோஷன், ஏசி ரூம்ல ஆபீஸ், ஒரு கம்ப்யூட்டர், உட்கார்ந்து தேக்க ஒரு சேர் கிடைச்சா போதும். அது என்ன வேலைனாலும் ஓகே, அப்படித்தானே? உனக்குன்னு சுயமா இந்த வேலைதான் பாக்கணும், இந்த துறையில இத பண்ணணும்னு ஒரு ஆசை லட்சியம் எல்லாம் இல்லையா? ஏய் இவ்வளவு பேசுற உனக்கு லட்சியம் இருக்கா? இருக்கு. எனக்கு சொந்தமா நானே ஒரு தொழில முன்னுக்கு வரணும். ஆட்டோமொபைல் இல்ல அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாற்றம் கொண்டு வந்து அப்படியே இந்த உலகத்தையே கலக்கணும். பெரிய பணக்காரனானோ உலகத்தையே சுத்தி வரணும். நல்லா முழிச்சுக்கிட்டே கனவு காணு பரத். தூங்கிட்டியா? செல்லமாக கிளினான். பரத் கோபமாக முறைத்ததும், கோச்சுக்காதடா, என்னவோ பெருசு பெருசா கனவு வச்சிருக்க, சம்பந்தமே இல்லாம முக்கி முக்கி ஒரு BL பாஸ் பண்ணிருக்க, இதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்னடா சம்பந்தம்? இப்போது பரத் வெறுமையாக பார்த்து, இப்ப வரைக்கும் சம்பந்தம் இல்லதான், ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு சொல்லுது, நான் அடையணும்னு நினைக்கிறத எப்படியும் நான் எட்டுவேன்னு. எப்படின்னு இன்னும் தெரியல. சரிடா, என்ன வழக்கத்துக்கு விரோதமா எமோஷனல் ஆகுற? கூல் கூல். சரி, உன் லட்சியத்தை சொல்லிட்ட. என் லட்சியம் என்னன்னு கேட்டீங்கல? என் லட்சியம் எங்க அப்பா கடையில நானும் போய் உட்காராம 9 to 5 உத்தியோகத்துக்கு போறது. அது நான் படிச்சதுக்கு ஏத்த துறையா இருந்தா நல்லது, இல்லைன்னா எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் சேர எது வேணா செய்வேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எங்க வேணா வேலைக்கு போ, ஆனா இனிமே இந்த சென்னையை விட்டு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. நானும் போக மாட்டேன். சத்தியம் நினைப்பிருக்குல்ல என்றான் பரத். இருவரும் கலகலவென சிரித்தார்கள். போன வாரம் இதே போல் 9 அளவில் ஊரடங்கும் நேரத்தில் நாயர் கடையில் பரத்தும் மனோகரும் சந்தித்துக் கொண்டார்கள். நாயர் கடையை சரியாக 10 மூடி விடுவார். ஒரு சில வழக்கமான ஆட்டோக்காரர்களும் வண்டிக்காரர்களும் 9:30 அளவில் வந்து போன பிறகு மிச்சம் மீதாரமான பண்டங்களை ஒழித்து போட்டுவிட்டு கடையை சாத்தி விட்டு போகும் வரை பரத்தும் மனோகரும் உட்கார்ந்து விட்டு போவார்கள். நாயர் போட்டு தரும் அந்த நாளின் கடைசி டீ காலையில் அவர் போட்டு தரும் முதல் டீயை போலவே தரமும் சுவையும் குறையாமல் இருக்கும். அன்றும் அப்படித்தான் இருந்தது. நாயர், உங்களை ஒன்னு கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பேன், இன்னைக்கு கேட்டுடுறேன். ஓ, அது எப்படி? காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது எப்படி சூப்பரா ஒரு டீ போடுறீங்களோ அதே மாதிரி நைட் கடையை சாத்தும் போதும் கூட போடுறீங்க. அது மேஜிக் ஒண்ணும் இல்ல, பச்சை ஒரு சிறிய லாஜிக் உண்டு. ஞான இந்த ஜோலியை இதயபூர்வமா நேசிக்கணும். அதே எப்ப டீ போட்டாலும் சேம் டேஸ்ட், சேம் குவாலிட்டி. எத்தக்க ஜோலியையும் நேசிச்சால் சக்சஸ் தான். இதானும் சூட்சமும். கேட்டுக்கடா மனோகரா, சூட்சுமத்தை. டீக்கடை நாயருக்கு தெரியுது, உனக்கு புரியலடா. யார் யாரையோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல கூப்பிட்டு வச்சு லெக்சர் கொடுக்க சொல்றாங்க. உங்களை மாதிரி சொந்த காலில் நிக்கிற தொழில அக்கறை காட்டுறவங்களை கூப்பிட்டு லெக்சர் கொடுக்க சொன்னாலே இப்படி கம்பெனில எவனுக்கோ காவடி தூக்கணும்னு நினைக்கிற ஜென்மங்கள் திருந்தும். மனோகர் சாதாரணமாக இப்படியெல்லாம் உசுப்பேத்தினால் பொங்கி விடுவான். ஆனால் அங்கு ஏனோ அமைதியாக வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அது சரி நாயர், என்னதான் இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இப்படி காலையில 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் செஞ்ச வேலையவே செய்துகிட்டு இப்படி அடுப்படியில வாடுறது உங்களுக்கு எப்படி முடியுது? பரத் தொடர்ந்தான். பரத்தேட்டா, நான் எங்களை ஒண்ணு சோதிக்கும். நிதோ நீயும் ஈ மனோகரனும் இட இடமா போயிட்டு இதோ ஈ டீ ஷாப்புக்கு வந்து பேசினதையே பேசிட்டு டீயையும் குடிச்சிட்டு போறீங்க. நிதம் இதே ஜோலி, இது நீங்களுக்கும் போர் அடிக்கலையா? போரா என்ன ஆயிருது, எங்களுக்கு ஜாலியா இருக்கு. இதையே ஆயுசு பூரா பண்ணணும்னாலும் நான் பண்ணிட்டு இருப்பேன். இதோ இவனும் பண்ணுவான். எப்பவும் நாங்க ஒன்னா ஒரே ஊர்ல வேலை குடும்பம்னு இருக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கோம். மனோகரை திரும்பி பார்த்தான். இப்போது மனோகர் இன்னும் கவலையோடு அந்த சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் தலையை திருப்பி கொண்டான். அதே அதே, எனக்கும் அதே. நிதம் டீ போடுறது கஸ்டமருக்கு வேணுங்கிறதை சிரிப்போடு செய்யறது, பதிலுக்கு கஸ்டமர் திருப்தியோடு காசை கொடுத்துட்டு போறது எனக்கு ஜாலியா இருக்கு. அதுவும் ஓகே நாயர். ஆமா, ஒரு அசிஸ்டன்ட் இருந்தானே உங்களுக்கு, எங்க 2 மாசமா காணோம். கூடுமாட ஒத்தாசைக்கு ஆளுங்க வச்சுக்க கூடாதா? இதே கடைய பெருசாக்கி இன்னும் வளரலாமே. யாரு அந்த நானாவா? அவன் ஓடி போய், ஆனா நல்லபடி செட்டில் ஆயி ஆயாலும் இப்ப துபாயில் ஒரு வேலையில சேர்ந்து. துபாயா? அவனுக்கு என்ன வேலை தெரியும்? டீ கடையிலேயே கஸ்டமர் கிட்ட பம்பிக்கிட்டு நிப்பானே. எல்லாம் லேபரர் வேலை. அந்த ஈச்ச மரத்துக்கு வெள்ளம் வாக்க பில்டிங் வேலை இப்படி ஏதானும் ஏஜென்ட் மூலம் போயிருக்கு. ஏதோ நல்லபடி ஜீவிச்சா மதி. சரி சரி, கடை டோஸ் செய்யணும். 1/2 டீ கேட்டில்ல, இதோ டீ கிளாஸை பரத்திடமும் மனோகரிடமும் தந்தார். மனோகர் கண்களை நேரடியாக சந்திக்காம டீயை சட்டென வாங்கி கொண்டான். சுற்றிலும் இப்போது நிசப்தமாகி இருந்தது. தூரத்தில் குறைத்துக் கொண்டிருந்த நாளில் கூட ரோட்டோரும் அடங்கிவிட்டன. அவை விட்டுக் கொடுத்த மிச்ச இடத்தில் ரோட்டோரத்தில் அடங்கும் பாவப்பட்ட மனித ஜென்மங்கள், கீசல் போர்வை, வால் போஸ்டர், படுக்கை இவற்றில் ஒடுங்கிவிட்டன. அந்த நிசப்தத்தை குலுக்குவது போல் மனோகர் பரத்தை நேருக்கு நேர் பார்த்து, பரத், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காலையிலேருந்து நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் இன்னும் 2 வாரத்துல துபாய் போக போறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு தான் கிடைச்சது என்றான். குடிக்க வாய்வரே எடுத்து போன டீயை குடிக்காமல் பக்கத்தில் வைத்து விட்டு அதிர்ச்சியாக, என்னடா சொல்ற மனோ, எப்ப துபாய் போக வேலைக்கு அப்ளை பண்ண? எங்கிட்ட கூட சொல்லல இந்த வேலையை ஒப்புக்குவா போற? அவசரப்படாத பரத், எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு என் துறையில இந்த ஊர்ல வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்தேன். அங்கேயும் இதே பிரச்சனை. கொத்து கொத்தா எனக்கு 10 மடங்கு திறமையோட ஆளுங்க. எங்க போனாலும் போட்டிக்கு இருக்காங்க. அப்பா வேற தினமும் வேலை கிடைக்கலன்னா கிடைக்குவான்னு டார்ச்சரை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால போன மாசம் துபாயில இருக்கிற எங்க மாமா கிட்ட என் நிலைமையை சொன்னேன். யாரு? மலர் அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்டயா? ஆமா. அவர் கேட்ட உடனேயே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. உடனே அவனுக்கு இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசர் உத்தியோகம் வாங்கித்தரேன். எங்க கூட இங்க இரு, மலருக்கும் சந்தோஷமாயும்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன, ஆபீஸ்ல உட்காந்து வேலை பாக்கணும்னு பார்த்தேன். இது முழு நேரமும் வெளியில நிக்க வேண்டிய வேலை. எங்க அப்பா கடையில உட்கார விட இது மேலுன்னு ஒத்துக்கிட்டேன்டா. ஒத்துக்கிட்டியா? என்னடா சொல்ற? அப்ப என்ன விட்டுட்டு துபாய் போக போறியா? இங்கேயே நாம 2 பேரும் ஒரே ஊர்ல வேலை செய்யலாம்னு சொன்னியேடா. சொன்னேன் தான் பரத், ஆனா நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா பாக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற இந்த சமூகமும் பொருளாதாரமும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க விடாது. என்னாலே எங்க அப்பா கடையில உட்கார முடியாது. இப்ப துபாய் போனா 3 வருஷத்துல கை நிறைய பணத்தோட திரும்ப முடியும். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு இங்க வேலை தேடிக்கலாம். இப்ப போகலன்னா நான் எப்பவும் வெளியில வேலைக்கு போக முடியாது. புரிஞ்சுக்க. பரத் மனோகர் சன்னதி முழுதும் இன்னும் சேர்க்கவில்லை. அதனால் பதிலேதும் சொல்லாமல் இருந்தான். பரத், நீயும் நான் சொல்றபடி கேளு. ஏதோ கனவை என்னைக்கோ நிச்சயம் அடைய போறேன்னு சொல்லிக்கிட்டு நேரத்தை இப்ப வீடடிச்சுக்கிட்டு உன்னை மத்தவங்க ஏளனமா பாக்க மாதிரி வச்சுக்காத. அதை விட சீரியஸா உன் படிப்பு கேட்ட வேலைய தேடி ஒரு வேலையில சேர்ந்துகிட்டு உன்னோட கனவை துரத்து. உன்னோட குடும்ப சூழ்நிலைக்கும் இதுதான் சரியாயிருக்கும். உன் அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு ஞாபகம் வச்சுக்க. டேய், நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் பிரிய மாட்டோம்டா. தூரம் காலம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க முடியாதுடா. நம்ம நிச்சயம் ஜெயிப்போம்டா. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான் மனோகர். மனோ மனோ, அழாதடா. நீ எதையும் யோசிச்சுதான் சொல்லுவ. நீ சொன்னா சரிதான்டா, நானும் வேலை தேடுறேன். நீயும் கவலை இல்லாம துபாய் போடா, அழாதடா என்று பரத்தும் அழுதவாறே அவனை தேற்றினான். நாயர் இந்த காட்சியை கண்கள் பணிக்க பார்த்தவாறே, ரெண்ட குருவாயிருப்பா, நீ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸினையும் எப்பவும் நல்லபடியா ரச்சிக்கணும், சந்தோஷமாயிட்டு ஜெயிக்க வைக்கணும் என்று உளமாற பிரார்த்தித்தார். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.